الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقال الله رب العزة تبارك وتعالى في كتابه الحكيم فمن شهد منكم الشهر فليصم وقال أيضا رب العزة تبارك وتعالى وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام ஜும்ஆவின் கடமை இதனை நிறைவேற்ற அல்லாஹுவின் இல்லம் வந்து இஅத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்மை படைத்தவன் பரிபாலிக்குகிற அந்த வல்ல ரஹ்மான், எதற்காக உலகத்தில் படைத்திருக்கிறேன் என கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தெளிவுபடுத்திருக்கிறானோ, அப்பேற்பட்ட அந்த நோக்கத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றிய நல்லவர்களாக நாளை மறுமையில் நமக்கு என அல்லாஹ் தயார் செய்திருக்கும் சுவர்க்கத்தின் சுகங்களை அனுபவிப்பதற்கு பாக்கியம் பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் எனவும், அந்த வல்ல ரஹ்மான் ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் எவைகளை செய்ய வேண்டாம் என அன்புடன் தடுத்திருக்கிறானோ, எந்த செயல்பாடுகளில் அல்லாஹுடைய கோபமும் அல்லாஹுடைய சாபமும் இருக்குகிறது என அல்லாஹ் எச்சரித்திருக்கிறானோ, அப்பேற்பட்ட செயல்பாடுகள் அனைத்திலிருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹ் படைத்த மாதம் 12 ரமலான் என்றொரு மாதத்தையும் கண்ணியம் பொருந்திய ஒரு மாதமாக, அல்லாஹுடைய அபரிமிதமான அருள்கள் நிறைந்த ஒரு மாதமாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். ரமலானுடைய மாதத்தை பற்றிய குர்ஆன், அந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி குர்ஆன் அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் ஷஹ்ரு ரமலான் என்ற வார்த்தையை சொல்வதன் மூலமாக, ரமலான் என்ற ஒரு மாதம் இருக்குகிறது, அது குர்ஆன் இறக்க பெற்ற மாதம் என்று அந்த ரமலான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியே அதனுடைய சிறப்புகளையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். எனவே அந்த ரமலானுடைய மாதத்தை யார் அடைந்து கொள்கிறார்களோ, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்கிறவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்றும் அல்லாஹ்வுடைய கடமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்னால் வருகிற வசனத்தின் மூலமும், யா அய்யுஹல்லதீன ஆமனு, என்னை நம்பி வாழ்கிற மக்களே, முஃமின்களே, குதிப அலைக்குமுஸ்ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற, நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த அடிப்படையையும் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாகவே சொல்லியிருக்கிறான். இதே கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடத்திலும் வருகிற ரமலான் மாதத்தில் 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் முழுமையாக அந்த மாதத்தில் நோன்பிருக்க வேண்டும் என்பதை ரப்புல் இஸ்ஸத் கடமையாக இருக்கிறான். அந்த மாதத்தை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளையும் ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியும் தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடைமுறையில் இருந்த ஒன்றுதான், ஒவ்வொரு மாதத்தை ஆரம்பிக்குகிற பொழுது இந்த மாதம் ஆரம்பமாகிவிட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக திரை பார்த்தல் என்ற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். திரை பார்த்தல் என்ற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். குர்ஆன் ஷரீப் சூரா பக்கரால அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் யஸ்அலூனக், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், இந்த மனிதர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் நபி அவர்களே, யஸ்அலூனக், உங்களிடத்தில் வினா தொடுக்குகிறார்கள், எதை பற்றி, அனில் அகில்லா, ஒவ்வொரு மாதத்திலும் தென்படுகிற தலைப்பிறைகளை பற்றி உங்களிடத்தில் வினா தொடுக்குகிறார்கள், அதை பற்றி உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள் என்று அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் சொல்வதன் மூலமாக தலைப்பிறை பார்த்தல் என்பதும் அந்த தலைப்பிறை எதற்காக என்பதை சஹாபாக்கள் அறிந்து கொள்ளும் முகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸூமூலி ருஹ்யதிஹி, நீங்கள் ரமலானுடைய நோன்பை நோற்பது என்பது ரமலானுடைய திரை ஆரம்பமாகிவிட்டது என்ற அந்த தலைப்பிறையை பார்ப்பது கொண்டு, அந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்துவது கொண்டு நீங்கள் ரமலானுடைய நோன்பை ஆரம்பியுங்கள். அதுபோன்றுதான் அந்த ரமலானுடைய மாதம் முடிந்து அதை அடுத்து வருகிற ஷவ்வாலுடைய மாதத்தின் தலைப்புரை கண்பட்டு விட்டது என்ற செய்தி ஊர்ஜீலப்படுத்தப்பட்டு நீங்கள் திருநாளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த கருத்தை ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கார். எனவே கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் நாம் இப்பொழுது இருக்கிற மாதம் ஷஅபானுடைய மாதம். ஷஅபானுடைய பிறை 28 இன்று. இன்று மறைபுடைய தொழுகைக்கு பிறகு அது 29 அமைய போகுகிறது. ஒவ்வொரு மாதமும் 29 தினத்தில் முடியலாம் அல்லது 30 முடியலாம். எனவே நாளை பின்னேரம் மகரிபுடைய சூரிய அஸ்தமனத்தில் இருந்து ரமலானுடைய பிறை பார்த்தல் என்பதும் சுண்ணத்தான காரியம். கனிமானவர்கள், இந்த இடத்தில் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு மாதம் 29 திரை அந்த நாள் முடிவடைகிற பொழுது திரை பார்த்தல் என்பது சுன்னத். எனவேதான் அகிலங்கை ஜிமிடிய சுலமா பெரிய பள்ளிகள் இணைந்து திரை பார்க்குமாறு ஒவ்வொரு பள்ளி வாசல்களுக்கும் ஒவ்வொரு பள்ளியில் இருக்கிற இமாம்களுக்கும் கடிதம் அனுப்பி வைக்கிறார்கள், வளமாக்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கிறார்கள். 29 நாள் முடிந்த அந்த இரவு திரை பாருங்கள், திரை தென்பட்டால் அறிவிப்பு தாருங்கள் என்று சொல்வது ஒரு சுன்னத்தான காரியம். பிறை பார்க்க சொன்னோம் என்பதற்காக, சொல்லப்பட்டது என்பதற்காக அன்று பிறை நிச்சயமாக தென்பட்டுதான் ஆக வேண்டும் என்ற நிலைப்பாடு, அல்லது பிறை நாங்கள் பார்த்தோம் என்ற செய்தியை சொன்னதனால அது முடிவெடுக்கப்பட்டுதான் ஆக வேண்டும் என்ற அந்த நிபந்தனையும் அங்கு கிடையாது. சஹாபாக்களுடைய காலத்திலும் கூட இது போன்ற சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது, அதற்குரிய தீர்வுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பிறை பார்த்தோம் என்ற செய்தி வந்ததும் சில சகாபாக்கள் அமீரில் முஃமினீன்களாக இருக்கிறவர்கள் அதை மறுத்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றையும் பார்க்கிறோம். பிறை கண்டோம் என்று சொன்னார்கள், ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அது மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற சரித்திரத்தையும் நாம் இஸ்லாமிய சரித்திர தொடரில் பார்க்கிறோம். கனிமானவர்களே, 29 நாள் முடிய பிறை பார்த்தல் என்பது சுன்னத்தான காரியம். அதனால் அன்றைக்கு பிற தென்பட்டுதான் ஆக வேண்டும் என்ற நிபந்தனையோ அல்லது ஏதேனும் ஒருவருடைய கண்ணில் பிறை தென்பட்டது என்ற அந்த செய்தி அவர் சொன்னதனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுதான் ஆக வேண்டும் என்ற நிபந்தனை இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை. அதனால் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்ற சஹாபாக்களுடைய மஜ்லிஸிலே அந்த பிறையினுடைய எண்ணிக்கையை, மாதத்துடைய நாட்களின் எண்ணிக்கையை சொல்கிற பொழுது ஒரு முறை 29 என்றும் சொன்னார்கள், இன்னும் ஒரு முறை 30 என்றும் சொல்லியிருக்கிறார்கள். தன்னுடைய விரல்களை தெளிவாக இப்படி அஷ்ஷஹ்ரு ஹாக்கதா ஹாக்கதா என தன்னுடைய இரண்டு கைகள் இருக்குகிற 10 விரல்களை விரித்தி 3 விடுத்தம் ஒரு முறை காட்டினார்கள். அதை கொண்டு அர்த்தம் மாதம் 30 இருக்கலாம். இன்னும் ஒரு முறை காட்டினார்கள், 2 விடுத்தம் தன் 10 விரல்களையும் விரித்தார்கள், 3வது விடுத்தம் ஒரு விரலை சுருக்கிக் கொண்டார்கள், மாதம் 29 நாட்களாகவும் இருக்கலாம். எனவே கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாளை இன்ஷா அல்லாஹ் ஷஅபானுடைய 29 நாள் முடிவடைகிறது. மகரிபுடைய சூரிய அஸ்தமனத்திலிருந்து பிறை பார்த்தல் என்பது சுன்னத்தான காரியம். இதுதான் இலங்கை வால் அகில சுன்னத் வல் ஜமாஅத் என்ற அமைப்பில் அகிலங்கை ஜமியத் உலமா கொழும்பு பெரிய பள்ளி அதுபோன்று முஸ்லிம் கலாச்சார பண்பாட்டு அலுவலக திணைக்களம் இவர்கள் மூவரும் இணைந்த அந்த பிறை தீர்மானம் எடுப்பதற்கு உத்தியோகபூர்வமான இலங்கை வாழ் முஸ்லிம்களால் ஆமோதிக்கப்பட்ட அந்த சபையினுடைய முடிவில்தான். இதற்கிடையே சில மக்கள் இன்று பிறை பார்க்க வேண்டும் என்ற தகவலையும் வழங்கியிருக்கலாம், அல்லது செய்தியாக ஏலான் செய்திருக்கலாம், அறிவிப்பு செய்திருக்கலாம். கனிமானவர்களே, அது தெளிவின்மையின் காரணமாக அது சொல்லப்படுகிற விடயம் என்பதை விளங்கிக் கொள்வோம். எனவே நாளை பிறை தென்பட்டால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ரமலானை நாம் ஆரம்பிக்கவிருக்கிறோம். ரமலானை ஆரம்பம் செய்கிற பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஷஅபானுடைய கடைசி பகுதியில் ரமலான் எப்பேற்பட்ட மாதம், அதனுடைய சிறப்புகள் என்னது, அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்களை அழகாகவே சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதுவும் ஒரு சுன்னாவான காரியம். ரமலானை பற்றி அது வருவதற்கு முன்னரே ஷஅபானுடைய மாதத்தில் அதனுடைய தெளிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். ரமலான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னர் ரஜபுடைய ஆரம்பத்திலேயே ரஜபு மாதத்தின் பிறை தென்பட்ட பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இதை 2 மாதங்களுக்கு அடுத்து வருகிற ரமலானை எங்கள் வாழ்க்கையில் அடைய செய்வாயாக என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள் என்பதையும் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்பேற்பட்ட எதிர்பார்க்கப்படுகிற நன்மைகளால் நிரப்பப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்குகிற அல்லாஹ்வுடைய அருள்களை தன் பக்கமாக ஈர்த்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிற ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். எனவே ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொண்டோம். எப்படி? பிறை பார்ப்பதன் மூலமாக. இப்பொழுது நோன்பு கடமையாக்கப்படுகிறது. யாரெல்லாம் ஈமானுடைய மக்களாக முஸ்லீம்களாக இருக்கிறார்களோ,
நோன்பு கடமையாக்கப்படுவதற்குரிய முதல் நிபந்தனை அவர் முஸ்லீமாக இருப்பது அவசியம். குர்ஆனுடைய வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம், முஃமின்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இனிமானவர்களே, இரண்டாவது நிபந்தனையாக அவர் புத்தி சாதுரிய தன்மை பெற்றவராக இருக்க வேண்டும். பைத்திய தன்மை என்ற நிலைப்பாட்டில் இல்லாது, பைத்தியக்காரன் என்ற நிலைப்பாட்டில் இல்லாது புத்திரிய சாதுரிய தன்மை பெற்றவராக இருக்க வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது, அவர் பருவமடைந்தவராக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் மீது நோன்பு கடமை கிடையாது. அவர் பருவ வயதை அடைந்தவராக இருத்தல் வேண்டும். எனவே பருவ வயதை அடைந்தல் என்பதற்குரிய வழிமுறைகள் யாது, எப்படி அதை அடையாளப்படுத்திக் கொள்வது, எப்படி விளங்கிக் கொள்வது என்பதை பெற்றோர்கள் நிச்சயம் தன்னுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் அது சம்பந்தப்பட்ட அறிவை பெற்றிருக்க வேண்டிய அவசியம். இல்லை என்றால் குலமாக்களை அணுகி, என்னுடைய மகனுக்கு 10 வயதாகுகிறது, அல்லது என்னுடைய மகனுக்கு 12 வயதாகுகிறது, என் மகனை நோன்பு நோக்க வைப்பது கடமையா என்ற நிலைமைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுதல், தெளிவு பெற்றுக் கொள்ளுதல் ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன் உதாரணமாக தொழுகையை பற்றி சொல்லி தந்திருக்கிறார்கள். உங்களுடைய குழந்தைக்கு 7 வயதாகுகிற பொழுது தொழுமாறு நீங்கள் ஏவுங்கள், தொழுகையை பற்றி நீங்கள் படித்துக் கொடுங்கள், அந்த குழந்தை 10 வயதாகியும் தொழாத பொழுது அவரை அடித்து தொழவையுங்கள். இது ஒரு குழந்தைக்கு எப்பொழுது மார்க்க சம்பந்தப்பட்ட அறிவுகளை அவருக்கு தெளிவாக புரிகிறபடி அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் காட்டித் தருகிற வழிமுறை. வலுக்கட்டாயப்படுத்தி நோன்பு பிடிக்க வைத்தல் என்பது அது மனித உரிமைகளை மீறுகிற செயல்பாடு என்பதையும் இஸ்லாம் காட்டித் தந்திருக்கிறது. கனிமானவர்களே, குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக நான் சொன்னதை போன்று 7 வயது 8 வயது காலங்களில் அவர்களை நோன்பு நோக்க வைக்கலாம். நோன்பு வச்ச புள்ள 10 மணிக்கு பசிக்கிறது சாப்பாடு கேட்டா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகும். உமாக்கு மறுக்கையிலாவது நான் சாப்பாடு தர மாட்டேன். ஒரு நாளைக்கு 10 மணி வரைக்கும் நீங்க சான்ஸ் கொடுங்க பழக்கிறதுக்காக வேண்டி. இன்னும் கொஞ்ச நாள் பகல் வரைக்கும் இழுக்க பாருங்க, அந்த புள்ள 12 மணிக்கு பசிக்கிறது சாப்பாடு கேட்டா கொடுத்துதான் ஆகும். இல்ல சாப்பாடு தர மாட்டேன் என்று மறுக்கிறதுக்கு அந்த உமாவுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இது இஸ்லாம் காட்டித் தருகிற வழிமுறை. கனிமானவர்களே, 10 வயதாகியும் அந்த புள்ள நோன்பு நோட்கல்லண்டா, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வயதாகியும் தொழாத பிள்ளைகளை அடித்து தொலைவையுங்கள் என்று சொன்ன காரணம் நம்முடைய இஸ்லாமிய ஷரியத் காட்டித் தருகிற வழிமுறைதான். 9 வயது பரிபூரணம் ஆகிய பிள்ளைகள், அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், இவர்கள் உடல் ரீதியான அறிகுறிகளின் அடிப்படையில், அடையாளங்களின் அடிப்படையில் அவர்கள் பருவ வயதை அடையலாம். 9 வயதை பரிபூர்ணப்படுத்திய ஆண்களும் பெண்களும் அவர்கள் பருவ வயதை உடல் ரீதியில் அவர்களுக்கு ஏற்படுகிற மாற்றங்கள், உடலில் இருந்து வெளியேறுகிற சில நிகழ்வுகளை வைத்து அவர்கள் பெரியவர்கள் ஆகிவிட்டார்கள் என்ற அடையாளத்தை விளங்கிக் கொள்ளலாம். எனவே நான் சொல்கிறோம் சகோதரர்களே, அருமைக்குரிய பெற்றோர்களே, குழந்தையை பெற்றெடுத்தோம் என்பதல்ல, குழந்தைகளுடைய நிலைமைகளை விளங்கி அவர்களும் ஷரியத்துடைய கடமைகளை செய்வதற்கான வழிகாட்டுதல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆகுறாங்க. பொம்பளை பிள்ளைகளுடைய விஷயத்தெல்லாம் விளங்கும். அது விளங்குறதுக்கு பிறகு ஷரியத்து இல்லாத கைங்கரியங்களை செய்கிற சூழல்களையும் பார்க்கிறோம். இதை போலதான் ஆம்பளை பிள்ளைகளும், ஆம்பளை பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாங்களா? காரணம் என்னது? எப்ப பெரிய பிள்ளைகள் ஆகுறாங்களோ அப்ப அவங்களோட நன்மை தீமை பட்டோலை அங்கே ஆரம்பம் செய்யப்படுகிறது. ஒரு புள்ள பெரிய புள்ளை ஆகினதிலிருந்துதான் அந்த புள்ள செய்கிற நல்லவர்கள் அந்த பிள்ளையுடைய பட்டியலில் பதிவு செய்யப்படும். அந்த புள்ள செய்கிற தீமைகள் அந்த பிள்ளையுடைய பட்டியலில் பதிவு செய்யப்படும். இது எப்படிய சட்டம்? அவர் பாலியல் என்ற பருவ வயதை அடைகிற பொழுது. அதற்கு முன்னர் அவர்கள் செய்கிற நனவுகள் அவருடைய பெற்றோருடைய பட்டியலில் எழுதப்படும் என்றதை, அல்லது அவர்களுக்கு நல்வழிகளை காட்டி நல்வழிகளை காட்டிக் கொடுக்குகிற அந்த நல்லவர்களுடைய பட்டியல் அது பதியப்படும் என்பதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. கனிமானவர்களே, ரமலானுக்குரிய நிபந்தனைகள் ஒன்று பருவ வயதை அடைந்திருத்தல், அதற்கு பிறகு உடல் ரீதியான சக்தியை பெற்றிருத்தல். எனவே இது சம்பந்தமாக குலமாக்களிடத்தில் யாருக்கு உடல் ரீதியான சக்தி இல்லையோ அவர்கள் எப்படி நோன்பு வைப்பது? நோன்பு கடமையா இல்லையா? நோய் வந்து விட்டால் என்ன செய்வது? வளமாக்களை அணுகி கேளுங்கள். அதுக்கு பிறகு விசேஷமாக இன்னும் ஒன்று, பெண்கள் அவர்கள் அதாவது மாதவிடாயில் இருந்து அப்பேற்பட்ட அசுத்தங்கள் இருந்து அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். இது பெண்களுக்கு வித்தியாசமாக, பெண்களுக்கு விசேஷமாக சொல்லப்படுகிற நிபந்தனை. கனிமானவர்களே, எனவே இந்த நிபந்தனை யாருகளுக்கு இருக்குகிறதோ அவர்கள் நோன்பு வைப்பது அவசியம். நோன்பினுடைய பவாயில்கள் அடிக்கடி பேசப்படுகிற ஒரு விடயம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு ரமலானுடைய நோன்பு என் மீது கடமை, இதை நோற்பதின் காரணமாக அல்லாஹ் மிகப்பெரும் நன்மைகளை எனக்கு தருவான், இதனாலே மறுமையில் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துகிற ஒரு கேடயமாக என்னை சுவர்க்கத்தில் நுழைய வைப்பதற்கு இந்த நோன்பு ஒரு காரணமாக ஒரு வசீலாவாக அமையும் என அதனுடைய நன்மைகளையும் எதிர்பார்த்தவராக யார் நோன்பு வைக்கிறார்களோ. எல்லாம் பிடிக்கிறாங்க நானும் பிடிக்கிறேன் என்பதல்ல, எங்களை இஸ்லாம் அப்படி காட்டித்தரல்ல, எல்லாம் செய்யறாங்க நீனும் செய்ய இஸ்லாம் சொல்லல, நாம் செய்கிற ஒவ்வொரு அமலையும் நாம் விளங்கி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உள்ளத்தால் அதை ஏற்று அல்லாஹ் என் மீது கடமையாக்கியிருக்கான், அல்லாஹ்வுடைய அடியான் நான், அந்த கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும், ஆசையுடன் நிறைவேற்ற வேண்டும். எதிர்பார்த்தவர்களாக யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிற வெகுமதி, அவர்களுக்கு கொடுக்கிற தண்டி, அவருடைய வாழ்க்கையில் நடந்த பாவங்களை அதுல நோன்பு என்பது அது பரிகாரமாக, பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு பரிகாரமாக அமைந்து விடுகிறது. அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவானாக மாறுகிறார். இப்படி ரமலானுடைய விசேஷத்தையும் ரமலானுடைய காலங்கள் இருக்குகிற விசேஷத்தையும் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அருள்களை அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய வரக்கத்தையும் அடைந்து கொள்கிற நன்மக்களாக நாம் ஆகுவதற்கு நம்முடைய ரமலானை நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த நிலவையில நம்முடைய மஹல்லாக்கள்ல ஏற்பாடு செய்யப்படுகிறதா, ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதா? கனிமன் அல்லாஹ் நிலையார்களே, ரமலானுடைய காலம் வந்தா சில பள்ளிகள்ல நிர்வாகத்துக்கு வேலை பள்ளியை ஜொலிக்க வைக்கிறதும் பெயிண்ட் அடிக்கிறது தான், இன்னும் சில பள்ளிகளுக்கு வேலை நிர்வாகத்துக்கு வேலை கஞ்சிக்கு ஆள் பிடிக்கிறது தான், இன்னும் சில நிர்வாகத்துல வேலைகளை பார்த்தா ரமலான பயன்படுத்துறது அடுத்த 11 மாசத்துக்கான பட்ஜெட்டை தயார் செஞ்சு கொடுத்தது, கஞ்சிக்கு சேர்க்கிற தள்ளிய மிச்சம் முடிச்சு அடுத்த 11 மாசத்துக்கான பட்ஜெட் எப்படி அமைச்சு கொள்றது, எந்த நிலைப்பாட்டிலையும் சில பள்ளி வாசல்களை பார்க்கும். அல்லாஹ் பாதுகாக்கும் சகோதரர்களே, கஞ்சிக்காக வேண்டி 10,000 ரூபாய் பணம் வசூல் செய்யப்படுகிறதா, அது கஞ்சிக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய பணமே ஒழிய அதை வைத்து வேற ஏதேனும் ஒன்றுக்கு பயன்படுத்துவது என்பது அது இஸ்லாமிய மார்க்கத்தில் கூடாது. ரமலானுடைய நோக்கம் பெயிண்ட் அடிக்கிறதும் கஞ்சி காய்ச்சிறதும் பள்ளியை ஜோடிக்கிறதும் என்பதல்ல ரமலானுடைய நோக்கம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய நோக்கம் அமல்களை கொண்டு ஜொலிக்க செய்வது, பள்ளி வாசல்களை அல்லாஹ் விரும்புகிற அமல்களை கொண்டு ஜொலிக்க செய்வது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், மா உமிர்து பிதஷ்கீதில் மசாஜித், பள்ளிகளை அலங்காரம் செய்ய வேண்டும் என நான் ஏவப்படவில்லை. கிரிமன் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸ் பள்ளிகளை அலங்காரம் செய்யுமாறு நான் ஏவப்படவில்லை என் இந்த ஹதீஸ், ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் எத்தனை பள்ளி வாயில்களில் இந்த ஹதீஸ் கணக்கெடுக்கப்படுவது கிடையாது, இந்த ஹதீஸுடைய அர்த்தம் தூக்கி எறியப்படுகிறது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே பள்ளி வாசல்களை ஜோடிக்கிறது என்பது அது எங்களது ஷரியத்துக்குட்பட்டதல்ல. பள்ளி வாயில் என்பது சுத்தமாக இருக்கணும், பள்ளி வாயல்கள் என்பது சுத்தமாக இருக்கணும், மனம் கமலுகிற அமைப்பில் இருக்க வேண்டும், தொழுகை யானைகளுக்குரிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய இவைகளில் கவனம் செலுத்தலாம். இது இல்லாத மேலதிகமான வீண் விரயங்கள் செலவுகளில் பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகள் செயல்படுவது அது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட, இஸ்லாத்துக்கு முரணானது என்பதை விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். கனிமானவர்களே, இது போன்றுதான் ரமலானுடைய காலத்தில எப்பொழுதும், ஆனா இன்றைய காலத்தில விசேஷமாக ஒவ்வொரு பள்ளி நிர்வாகமும் தன்னுடைய மஹல்லாவை கண்காணிப்பதற்காக ஒரு குழுவை அமைத்துக் கொள்ளுதல், இரவு நேரங்களில் விசேஷமாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்காக ஒரு குழுவை அமைத்துக் கொள்ளுதல் என்பது அவசியம். காரணம் என்னது, பொதுவாக கொழும்பு எங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, ரமதானுடைய காலம் வந்துட்டா ஏனைய காலங்கள்ல பொடிகமார் 10 மணி 11 மணி வரைக்கும் ஏதோ ஒரு வகையில அரட்டை அடிச்சுட்டு ஊற்ற போய் தூங்குறாங்கன்னு இருந்தா ரமதானுடைய காலத்துல விடிய விடிய ரோட்ல தான் இருக்கிறார். இது பல பகுதிகளில் கொழும்புல பார்த்தோம். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியை நமக்கு காட்டி தரவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்க, வேண்டாம் என்று சொன்னாங்க, வலா தக்கூனு கல்லதீ யகூமுல் லைல் வதரக கியாமல் லைல், இது போல நீங்க ஆகிறாதீங்க, இரவு நேரத்துல முழிச்சிருக்கிறாரு, வதரக கியாமல் லைல், இரவு நேர அமல்களை விட்டு விடுகிறார், இத போல நீங்க ஆகிறாதீங்க. ரமலானுடைய காலத்தில் இந்த ஹதீஸுடைய நடைமுறையை பாருங்க சகோதரனே, எங்களை எத்தனை மக்கள், பெரியவர்களும் தான் சிறியவர்களும் தான் விசேஷமாக வாலிபர்களும் தான், இரவு நேரத்துல சும்மா முடிச்சிருக்கிறாங்க, இரவு நேரத்தை வீணாக கழிக்கிறாங்க, ஆனா அந்த இரவு நேர அமல்கள் வாழ்க்கையில செய்வோமே என்ற நிலைப்பாடு இல்லை. எனவே அல்லாஹ் இந்நிலையாகவே இவைகளை கண்காணிப்பதற்காக, இவர்களுக்கு அறிவூட்டுதல் செய்வதற்காக, இவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பதற்காக, பள்ளியுடன் இவர்களை இணைப்பதற்காக, இல்லையா ஊட்டட போய் சேர்த்து வைப்பதற்காக ஒவ்வொரு ஜமாத் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு குழு நிச்சயமாக இயங்குதல் என்பது காலத்தினுடைய அவசிய தேவை என்பதை உடற்கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்கடாண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க, எங்களால பிரச்சனை வராதா தூண்டி விட்டு கூத்து பார்க்கறதுக்கு, எங்களாலேயே எங்களை சொத்து சுகங்களை அளிப்பதற்கு நாங்கள்தான் காரணம் என்று சொல்வதற்காக இன்றைக்கு இலங்கையில மட்டுமில்ல உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிற நேரம் சகோதரர். அல்லாஹ் நல்லே, எனவே இதிலிருந்து நாம் தகர்ந்து கொள்வதற்காக பாதுகாப்பு பெறுவதற்காக தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அருமையான ஒரு புத்திமதி சகோதரர்களே, அருமையான ஒரு வழிகாட்டுதல் என்ன சொன்னாங்க, பாதைகள்ல ரோடுகள்ல நீங்க போறத தகர்ந்து போங்க அல்லது போக வேண்டாம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சூழந்தா எப்படி ரோட்டுக்கு போவோம் இருக்கிறது, யார சூழந்தா உங்களை பார்த்து வீட்டுக்குள்ள இருங்க சரி வருமா, ரோட்டுக்கு போகதான் வேணும் வேலைகளுக்காக. சாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்ற எப்படி ரோட்டுக்கு போகாம இருக்கிறது, நீங்க அப்படியே கண்டிப்பாக ரோட்டுக்கு போகணும் என்ற நிர்பந்தம் இருந்தால் ரோட்டுக்கு போற நீங்க ரோடுகளுக்கு பாதைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை நீங்க கொடுங்க. அல்லாஹ் நெல்லடியார்களே, ரோட்ல போனாலும் ரோட்ல நடந்தாலும் எப்படி நாங்க நடக்கணும் என்ற பாதை ஒழுங்குகளை சொல்லித்தந்த மார்க்கங்கள் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுங்க. இன்னைக்கு அவைகள் கையாளப்படாததின் காரணமாக, அவைகள் கவனிக்கப்படாததின் காரணமாக இந்த நாட்டில் விசேஷமாக எங்கட இலங்கை நாட்டில் பல இடங்களில் பல விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் ஒன்ற வழங்கிக் கொள்ளும் சகோதரர்களே, இலங்கை வாழ் இஸ்லாமியர்கள் நாம் சிறுபான்மையின மக்களாக வாழ்கிறோம். உலகளாவிய அமைப்பில் சுமார் 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் சிறுபான்மையின மக்களாக இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். அத்துணை நாடுகளிலும் இது போன்ற நிர்பந்தமான சூழல் பெரிய பெருமிதத்து மக்களின் காரணமாக இஸ்லாமியர்கள் நெசுக்கப்படுவதும் தாக்கப்படுவதும் அவதூறு சொல்லப்படுவதும் அசிங்கமாக பேசப்படுவதும் உலகளாவிய அமைப்பில் நடக்கிறது. நாங்கள் பார்க்கதான் சொல்றோம். கோடி கோடியாக முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் இந்தியாவில், கணக்கு சொல்லப்படுகிறது 15 கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் வாழ்றாங்க. நாம் இலங்கையுடைய ஒட்டுமொத்த சனத்தொகை எடுத்து பார்த்தா 2.5 கோடி இன்னும் தாடல்ல, ஆனா இந்தியாவில 15 கோடி முஸ்லீம்கள் வாழ்றாங்க. எப்படிதான் வாழ்றாங்க, சிறுபான்மையின மக்களாக தான் வாழ்றாங்க. அதே இந்தியாவிலும் இலங்கையை போலவே பெரும்பான்மையின மக்களின் காரணமாக நம்முடைய இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவதும் நசுக்கப்படுவதும் அவருடைய பொருளாதாரம் சூறையாடப்படுவதும் அநியாயங்கள் இழைக்கப்படுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய அண்டை நாடான சைனாவை எடுத்துக்கொள்வோம், அங்கும் இதே நிலைப்பாடு தான். இதை கனிமன் அல்லாஹுவின் நிலையார்களே, இது அல்லாஹுரபுல் உலகளாவிய அமைப்பில் பல இடங்களிலும் அல்லாஹுடைய ஏற்பாடு அப்படிதான் வைத்திருக்கிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் குர்ஆன் ஷரீப்ல இதனை அல்லாஹ் சொல்லியும் இருக்கிறார். அதுகள்ல நாங்க செவிமடுக்கல்ல, அத விலங்கல்லாததன் காரணமாக இப்ப ஏதோ ஒன்று நடந்துட்டா எங்களுக்கு புதிதாக நடப்பதை போல, நேற்றுதான் இப்படி செயல்படுறாங்க என்பதை போல ஆவேசப்படுவதற்கும் ஆச்சரியப்படுவதற்கும் நாம் தயாராகுகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற வார்த்தை சகோதரர்களே தெளிவாக புரிந்து கொள்வோம். وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا. அல்லாஹ் சொல்கிறான், இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களின் மூலமாக, அதுபோன்று யாரெல்லாம் இணை வைத்து வாழ்கிறார்களோ முஷ்ரிக்கீன்கள், இவர்களின் மூலமாக பலவிதமான இன்னல்களையும் நீங்கள் செவிமடுப்பீர்கள். அவங்க உங்களை ஏற்றுவாங்க, தேவையில்லாத அவதூறு சொல்லுவாங்க, அசிங்கமாக உங்களை பழிப்பாங்க. அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை அதன் கசீரா, பலவிதமான நோவினைகளுக்குரிய விடயங்களை உங்களை காதுகளாக நீங்க சேர்ப்பீங்க. இது 1400 ஆண்டுகளுக்கு அல்லாஹ் எம்முடைய வழிகாட்டுதலுக்காக குர்ஆன்ல சொல்லி தந்தது. அப்ப அதனுடைய ஜவாப், அதனுடைய அடுத்த கட்டம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இவ்வாறு நீங்க அநியாயமாக பேசப்படுகிற பொழுது, ஏசப்படுகிற பொழுது, அவதூறு சொல்லப்படுகிற பொழுது கனிமானவர்களை அல்லாஹ் சொல்லுகிற பதில், நீங்க என்ன செய்யணும், அதுகளை கேட்டு பொறுமையோடு தான் இருக்கணும். இது அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை சகோதரர், வேற யாரும் சொல்லல. நீங்க பொறுமையாளர்களாக இருந்தால் ஏன் சிறுபான்மையினம் பிடிமானவர்களே, எங்களை எதிர்த்து சில விடயங்கள் நாங்க செய்ய போறோம்டா, நாங்க கொழும்பு முஸ்லீம்கள் தைரியமாக இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு கிராமங்கள்ல குக்கிராமங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் போல தனக்குரிய ஒரு மஸ்ஜிதை கட்டிக்கொண்டு அல்லாஹ் வணக்கம் செய்கிற ஏனைய முஸ்லீம்களுடைய அந்த நிலைப்பாடை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் உலகத்துல இலங்கையில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் ஆலிங்களும் சரி ஆலிங்கள் அல்லாதவர்களும் சரி ஒன்றிணைந்து எடுத்திருக்கிற பல முடிவுகள் ஒன்றுதான், நாம் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அருமைக்குரியவர்களே, நாம் வீதியில் இறங்கி அடுத்தவர்களை எதிர்த்தாடுவோம் என்பது இருக்கிறது. இது இன்று இலங்கை நாட்டில் தமிழ் மக்கள் எந்த சொல்லண்ணா துன்பங்களை இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்பேற்பட்ட ஒரு சூழல் இலங்கை வாழ் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஆலிம்களும் ஆலிம்கள் அல்லாத அறிவாளிகள் புத்திஜீவிகள் எடுத்திருக்கிற முடிவு சகோதரர் இவைகளை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். ஈமானுடைய மக்களுக்கு மிகப்பெரிய வைரிகளாக பரம விரோதிகளாக கடினமாக நடந்து கொள்கிறவர்களாக யார் இருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ் திருகுரான் யாரெல்லாம் யகூதிகள் என்ற பட்டத்தில் இருக்கிறார்கள், நீ உலகத்தை பார்க்கிறோமா இல்லையா? யகூதிகள் இஸ்லாமிய மிகப்பெரிய கொடிய பம்பர்கள், இஸ்லாமியர்களுக்கு அநீதி செய்கிறவர்கள் நம்பர் ஒன் யகூதிகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், யாரெல்லாம் இணை வைத்து வாழுகிறார்களோ அந்த முஷ்ரிக்கீங்கள். நிலையாரே, இது ரபுல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நமக்கு படிப்பினைக்காக வேண்டி ஏற்கனவே குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருப்பவைகள். எனவே நாங்கள் துவா கேட்கணும், அல்லாஹ் படித்து தருகிற துவா அதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நீங்க துவா செய்யுங்க எப்படி? ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னதன் லில் கௌமில் லதீ ஃபித்னதன் லில் லதீன கஃபரு. யா அல்லாஹ், காஃபிர்களுக்கு எங்களை ஒரு ஃபித்னாவாக நீ ஆக்கிராதே யா அல்லாஹ். அல்லாஹ் படித்து தருகிற வார்த்தை, ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னதன் லில் லதீன கஃபரு. உலகத்தில் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்களே, அவங்களுடைய விஷயத்துல எங்களை குழப்பத்துக்குள்ளானவர்களாக எங்களை ஆக்கிராதே யா அல்லாஹ். இனிமன் அல்லாஹுவின் நெல்லடியார்களே, இது போல இன்னொரு வசனம் அல்லாஹ் திருகுறான், ரப்பனா அல்லாஹ் நீங்க கேளுங்க, லா தஜ்அல்னா ஃபித்னதன், நீங்க ஃபித்னாவாக யாரெல்லாம் ஆக்கிராதே, யாருக்கு? யாரெல்லாம் உலகத்தில் அநியாயம் செய்கிறாங்களோ அப்பேற்பட்ட மக்களுக்கு எங்களை ஒரு குழப்பகரமான சூழலுக்குரியவர்களா எங்களை ஆக்கிராதே யா அல்லாஹ். அருளை கொண்டு எங்களுக்கு வெற்றி தாயாந்தா, எங்களை பாதுகாத்து விடியாந்தா. இறை மறுப்பாளர்கள் என்ற கூட்டம் இருக்கிறார்களே, இவர்களுடைய அநியாயத்திலிருந்து இவருடைய அட்டுழியத்திலிருந்து எங்களை உடைய அருளை கொண்டு பாதுகாத்து விடியாந்தா. 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லாஹ் எங்களுக்கு பாடம் சொல்லி தந்த வார்த்தைகள் சொல்லுங்க. எனவே அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், அல்லாஹ் நம்மை படைத்தவன், இந்த உலகத்தையே படைத்தவன், இந்த உலகத்தில் என்னது எப்ப யாரால எந்த இடத்துல நடக்கும் என்று அறிவுள்ளவன். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்க சொல்லுங்க உங்களோட உம்மத்துக்கு, லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் எதை ஏற்படுத்தி இருக்கிறானோ அதை தவிர வேற எதுவுமே நடக்காது. பலராலும் பேசப்படுகிற விடயம்தான் நடந்தேறிய அந்த இடத்துல நடந்தேறிய செயல்பாடு என்பது முஸ்லிம்களால் தான் காரணம், முஸ்லிம்கள் தான் காரணம், அவருக்கு அடிக்க போனதுதான் காரணம் என்றுதான் பேசுகிறார்கள். இனிமன் அல்லாஹுவின் நெல்லடியார்களே, அவர்கள் பேசுவதில் அரைப்பகுதி பொய்யாக இருந்தாலும் ஆரம்ப பகுதி உண்மையானதுதான், அரைப்பகுதி பொய்யாக இருந்தாலும் ஆரம்ப பகுதி உண்மையானதுதான். நம்முடைய இரண்டு சகோதரர்கள் முன்னால போன வேனை விரட்டி கொண்டு போயிட்டு பைக்ல போயிட்டு கிராஸ் பண்ணி திரும்பவும் அந்த வேன் டிரைவரோட ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனை தான் சகோதரர்களே அடிப்படை காரணம். பிரச்சனை முடிஞ்சி வாய்ப்பு பயிற்சி சொல்லுவாங்களே, சும்மைக்கிற சங்க ஓதி கெடுத்தல் என்பது சமூகத்தில் ஒரு நபர் செய்த செயல்பாடு, ஒட்டுமொத்த சமூகத்தையும் தலை துணிய வைக்குகிற செயல்பாடு சகோதரர். அல்லாஹு நிலடியார்களே, எனவே அப்பேற்பட்ட சூழலில் நாம் நம்மை பழி கிடாக்க ஆக்கிவிடக் கூடாது. அதனாலதான் சொல்லுகிறான், ரப்பா நான் நீங்க துவா கேளுங்க, அல்லாட்டை அல்லாஹ் எங்களை குழப்பமான சூழல்ல எங்களடி ஆக்கிறாத அல்லாஹ் என்று அல்லாஹுவே துவாவை எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறான். கனிமானவர்களே, ரமதான் என்பது இப்பேற்பட்ட பிரச்சனைக்குரிய ஒரு மாதமாக நம்மால் ஆக்கிவிடப்படக் கூடாது. ஆனால் அப்பேற்பட்ட சூழல்கள் பொதுவாகவே இரவு நேரங்கள்ல நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம், நடைமுறை இருக்கிறத பார்க்கிறோம். அங்கெங்க விளாடுவது, விளாடு வெற்றியாக அமைவது, கேலி பண்ணுவது, கிண்டல் பண்ணுவது, அதை வெற்றியாக மாறுவது, சண்டை குடிக்கிறது, பெண்கள் தேவையில்லாம ரோடுகள்ல அலைஞ்சு திரியறதுனால ஆம்பளை லூட்ல இல்லையா பெண்களுக்குரிய வேலைகளை செஞ்சு கொடுக்க, இந்த பெண்கள் ஏன் தகுதல்ல பஜார் வழிய பஜார் வழிய இப்படி அலைஞ்சு தெரியணும், மார்க்கெட் வழி அலைஞ்சு தெரியணும், ஏன் நாங்க ஆம்பளைகளாக திருமணம் முடித்து பெண்களை பொறுப்படுத்திருக்கிறோமே, நாங்க எங்க வீட்டு வேலையை நாங்க ஏன் செஞ்சு கொடுக்க கூடாது, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர். இன்றைக்கு பெண்கள் வெளியிறங்கிறதுனால ஏற்பட்டிருக்கிற விபரீதம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய காலத்தில் அது மீண்டும் மீண்டும் முருங்கை மரத்தில் வேதாளம் ஏறியது என்ற நிலைப்பாட்டில் வந்துவிடக் கூடாது சகோதரர். பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. எந்தெந்த பள்ளிகள்ல தராவியுடைய தொழுகைக்கு பெண்கள் போறாங்களோ கோவலை தகர்ந்து கொள்ளுதல் நல்லது. அப்படியும் போறதாக இருந்தால் மகரமுடைய துணை என்று பெண்கள் செல்வதற்கு அனுமதிக்காதீர்கள். கொண்ட மாப்பிள கூட்டி போகட்டும், அல்லது பெற்ற வாப்பா பிள்ளைகளை தொழுகைக்கு கூட்டு போட்டும், அல்லது சகோதரர்கள் கூட்டு போட்டும், பெண்கள் அடுத்த பெண்களுடன் சேர்ந்து நாம் பள்ளிக்கு போறோம் என்கிற கலாச்சாரம் அது இல்லாமலாக்கப்பட வேண்டும். அதனால ஏற்கனவே எங்கட சமூகத்துக்குள்ளேயே பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். கிண்டல் செய்வதற்காக, கேலி செய்வதற்காக அல்லாஹ்வின் இளைஞர்களை செயல்படுகிற சூழல்களையும் கொழும்புல பல பகுதிகளையும் பார்த்திருக்கிறோம். எனவே கனிமானவர்களே, இஸ்லாம் அழகான ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்கிறது. எந்த ஒரு நிலைப்பாட்டை நாம் கையாளுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதுதான் நமக்கு முன்மாதிரி. நம்முடைய சுய அறிவை, நம்முடைய சுய இஷ்டத்தை வெளிப்படுத்தி இல்லை இப்படிதான் செய்ய வேண்டும் என்றால் அது இஸ்லாமிய அடிப்படையாக இருக்காது, அல்லாஹ்வுடைய உதவியும் அதுல வரமாட்டாது. கண்ணியமானவர்களே, ரமதானை எதிர்பார்க்கிற நாம் நல்லதாக அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு தகுதி உள்ள மக்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மை கபூல் செய்தருவானாக. ரமதானை முழுமையாக நன்மைகளாலான ரமதானாக நாம் அடைந்து கொள்வதற்கான தௌஃபீகியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ரமதானை காரணமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து தந்தருவானாக. நரக விடுதலை பெற்று சுவர்க்கத்துக்குரிய நன்மாராயம் சொல்லப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரையும் நம் குடும்பங்களையும் அல்லாஹ் கபூல் செய்தருவானாக. வாஹிர் தஅவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.